الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا إلى أمم من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பேர்நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே மிகவும் இக்கட்டான இந்த காலகட்டத்திலே அல்லாஹு தஆலாவுடைய மாளிகைக்கு வருகை தந்து எழுத்தி காப்புடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் காரணமாகத்தான் பூமியிலே எல்லா விதமான காரியங்களும், வானத்திலாக இருக்கலாம் பூமியிலாக இருக்கலாம், எல்லா விதமான நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய நாட்டத்துக்கு அப்பால் எதுவுமே நடப்பதில்லை. அந்த வகையிலே தற்போது இந்த ஆட்கொல்லி நோயாக கருதப்படுகின்ற இந்த COVID-19 எனப்படுகின்ற இந்த வைரஸினுடைய தாக்கம் முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் இந்த ஆட்கொல்லி நோயினால் சுமார் 20 கோடி மக்கள் உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 42 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த நோயின் காரணமாக அவஸ்தைப்பட்டு மரணமாகி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எமது இந்த நாட்டிலே, நாம் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டிலும் சுமார் 3 லட்சத்துக்கு அண்மித்தவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே சுமார் 4300 பேர் இதுவரைக்கும் இந்த நோயின் காரணமாக வபாத்தாகி மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரமோ மிச்சம் கவலைக்கிடமானதாக காணப்படுகிறது. மொத்தமாக இதுவரைக்கும் ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு பின்னால் சுமார் 1000க்கும் அதிகமான ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மாத்திரம் 21 ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கின்றன. மொத்தமாக இலங்கையிலே 60க்கும் மேற்பட்ட இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்ற பொழுதும் முஸ்லிம் சமுதாயத்திலே அது 21 வீதமாக இருப்பது என்பது, 21 இருக்கிறது என்பது மிகவும் கவலையான விஷயம். மொத்தமான வபாத்துக்களிலே இறப்புகளிலே முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் 35-40 இருக்கிறது என்று சொல்லப்படுவதாக இருந்தால் இதற்குரிய காரணங்களை நாங்கள் கட்டாயமாக கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த கோவிட் எனப்படுகிற இந்த வைரஸ், கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய இந்த வைரஸ் இந்த உலகத்திலே பரவியதன் காரணமாக முழு நாடுகளும் அதிர்ந்து போயிருக்கின்றன. விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்பன கொடிகட்டி பறக்கின்ற இந்த உலகத்தில் கூட மக்களும் விஞ்ஞானிகளும் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மரணங்கள் ஒரு புறம், பொருளாதார கஷ்டம், பொருளாதார நெருக்கடி என்பது இன்னொரு புறம், மக்கள் எல்லோரும் பயத்தோடும் பீதியோடும் இருக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம், மக்களுடைய கல்வி நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள் என்பன, சமூக உறவுகள் என்பன பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது இன்னொரு புறம், மக்கள் பலர் தொழில்களை இழந்து எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னொரு புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாகிய நாம் இப்படியான இந்த கருமங்கள் இப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கான காரணங்களை நாங்கள் கட்டாயமாக கண்டுபிடிக்க வேண்டும். முக்கியமான இரண்டு காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது காரணம், உலகத்தில் இருக்கின்ற பொதுவான மனிதர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்த தொற்று நோய் வந்ததற்கு பின்னால் அவர்கள் கவலையீனமாக அசத்தையாக ஜாக்கிரதை இல்லாமல் இருந்திருப்பது ஒரு முக்கியமான காரணம். அந்த நாடுகளிலே இருக்கின்ற சுகாதார அதிகாரிகளும் பொறுப்புதாரிகளும் எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை கடைபிடிக்காமல் அசட்டத்தனமாக பொதுப்போக்காக நடந்து கொள்வது முதலாவது காரணம். இரண்டாவது முக்கியமான காரணம், அதனை பற்றி அழுத்தி நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும், இப்படியான இந்த அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் மக்களுடைய வாழ்க்கை முறை, மக்கள் பாவம் செய்வது, மக்கள் குற்றம் செய்வது, அல்லாஹு தஆலாவை மறந்து நடந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த இரண்டு விஷயங்களையும் பற்றி இந்த குத்துபாவிலே நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லீம்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தொற்று மிகவும் அதிகமாக இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் மிக முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்னது போன்று பொதுபோக்கு கவனையினம். இஸ்லாம் சுத்தம் சுகாதாரம் சம்பந்தமாக என்ன என்ன கட்டளைகளை சொல்லி இருக்கிறதோ அவற்றை பின்பற்றாமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற சுகாதாரத்துறையினர் எவற்றையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை அனுசரிக்காமல் நடந்து கொள்வதுதான் முதல் காரணம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சுத்தத்தின் மார்க்கம், சுகாதாரத்தின் மார்க்கம், அத்தொகூறு சத்துருள் ஈமான், சுத்தமாக இருப்பது என்பது ஈமானிலே அரைவாது என்று சொன்ன மார்க்கம். எனவே நோய்கள் வராமல் இருப்பதற்கு எங்களுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படையான ஏற்பாடு நாங்கள் சுத்தமாக இருப்பது, கிளீனாக இருப்பது என்பது மிக முக்கியமான பகுதி. உணவு செய்து கொள்ள வேண்டும், குளிக்க வேண்டும், நகம் வெட்ட வேண்டும், எமக்கு உடம்புக்கு பாதிப்பான எந்த ஒரு போதை வசதியும் நாங்கள் அணுகிவிடக் கூடாது போன்ற எத்தனையோ வகையான ஏற்பாடுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றன. நோய்கள் வருவதற்கு எதையெல்லாம் ஏதுவாக இருக்குமோ அந்த காரணிகள் எல்லாவற்றையும் மட்டும் தவிர்த்து முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வயுஹிப்பு முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் விரும்புகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மஹப்பத், அவனுடைய விருப்பம், அவனுடைய நேசம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் எமது உடல், எமது வீட்டை, எமது சூழலை நாம் கட்டாயமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டி இருக்கிறது. இன்னலி பதனிக்கு அழைத்து ஹக்கன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் உங்களையே அழிவுக்குள் தள்ளிக்கொள்ளாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கிறான் என்றால், தன்னுடைய உடம்புக்கு நோய் வருவதற்கான காரணிகளை அவன் வைத்திருக்கிறான் என்றால் அவன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான், தன்னை சூழ இருக்கின்ற மனிதர்களையும் அவன் அழித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லா வரர வலா பிரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கவும் கூடாது, மற்றவர்களுக்கு தான் தனக்கே தீங்கிழைக்கவும் கொள்ள கூடாது, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்திலே இருக்கின்ற அடிப்படையான சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு தொடர்பான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் சத்தான உணவுகளை உண்ண வேண்டும், அதே நேரம் நல்ல உணவு பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தொற்று நோயாளர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலே தொற்று நோய் இருப்பதாக கேள்விப்படுகிறீர்களோ அந்த இடத்துக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். நீங்கள் தொற்று நோய் இருக்கின்ற இடத்தில் இருப்பீர்களாக இருந்தால் அங்கிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் எந்த அளவு தூரம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எமது உடலையும் எமது வீட்டையும் எமது என்வாயன்மெண்டையும் எமது சூழலையும் சுத்தமாக வைத்திருப்பதற்கான என்ன ஏற்பாடுகள் எம்மிடத்திலே இருக்கின்றன என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். சுகாதார திணைக்களம் சொல்லி இருக்கிறது. தடிமனோடு காய்ச்சலோடு இருமலோடு இருப்பவர்கள் சமூகத்தை நோக்கி போக வேண்டாம். அது பள்ளிவாயலுக்கு கூட போகக்கூடாது, மற்றவுண்டான இடங்களுக்கு போகக்கூடாது. அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த நோயை பரப்புவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறமினல் மஜிதூமி சிறாரக்க மினல் அசத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குஷ்டரோகியிடம் இருந்து தப்பியோடுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் எப்படி சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடுவீர்களோ அதுபோன்று நீங்கள் அவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள், முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எமது திருமண வைபவங்களிலும் எமது ஜனாசா வீடுகளிலும் நாம் ஒன்று கூடுகின்ற முறையை பார்க்கின்ற பொழுது இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் எந்த அளவு தூரம் பேணிக் கொண்டிருக்கிறோம்? சோசியல் டிஸ்டன்ஸை நாங்கள் பேணுகின்றோமா? இந்த முகத்துக்கு இந்த மாஸ்கை போட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டளையை நாங்கள் எந்த அளவு தூரம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். கணேசுக்குரியவர்களே, ஒரு அடிப்படையான உண்மையை விளங்கிக் கொள்வோம். அது என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எனப்படுகின்ற பரவாமல் இருக்கின்ற நோய்களை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமுதாயம் மிகவும் அதிகமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது டயபெட்டிக்ஸாக இருக்கலாம், பிளட் பிரஷராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். இப்படிப்பட்ட நோய்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே இருப்பவர்களுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது. இப்படியானவர்களுக்கு இந்த COVID-19 எனப்படுகின்ற வைரஸ் தொற்றக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்? குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் எனப்படுகின்றவர்கள் ஸ்டேஜிலே இருப்பவர்களை பொறுத்தவரையில் முதலாவது ஸ்டேஜிலே இருப்பவர்களுக்கு அந்த கோவிடினுடைய தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை விடவும் அதிகம் செகண்ட் ஸ்டேஜிலே இருப்பவர்களுக்கு, அதனை விடவும் அதிகம் தேர்ட் ஸ்டேஜிலே இருப்பவர்களுக்கு என்றெல்லாம் இந்த மருத்துவ துறையினர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்? அண்மை காலத்திலே முஸ்லிம் வைத்தியர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்துத்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற இளைஞர்களுடைய பொறுப்பற்ற நடவடிக்கை. அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே போகிறார்கள், வெளியே சென்று இந்த கிருமியை காவிக்கொண்டு வருகிறார்கள், சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய உடம்பிலே இம்யூனிட்டி எனப்படுகின்ற இந்த தொற்றை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த நோய் வருவதில்லை. அவர்கள் வீடுகளுக்கு வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வயோதிகர்களுக்கு அவற்றை காவிக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எனவே வீட்டிலே இருப்பவர்கள் இந்த வயோதிபர்கள் இந்த அப்பாவிகள் அவற்றினால் இந்த நிலைமைக்கு உள்ளாகிறார்கள். எனவேதான் இப்படியான சூழ்நிலைகள் முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமாக இடம்பெறுகிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுகிறான். வருமும் காப்போம் என்று நாங்கள் சொல்லுவோம். நோய் வந்ததற்கு பின்னால் அதிலே நாங்கள் அதற்கு மருந்து குடிக்க வேண்டும். ஆனால் நோய் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, எனவே நீங்கள் மருந்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தற்போது தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. முடிந்தவர்கள் எல்லோரும் போல அந்த தடுப்பூசியை ஏற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சோசியல் டிஸ்டன்ஸை நாங்கள் பேண வேண்டும். மாஸ்கை அணிந்து கொள்ள வேண்டும். பொதுவான இடங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த சானிடைசர்களின் மூலமாக கைகளை துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வீட்டுக்காவது இடத்துக்காவது நிர்பந்தமாக நாங்கள் செல்ல வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அங்கிருந்து மிகவும் அவசரமாக வெளியேறிவிட வேண்டும். கட்டி தழுவுவது, கை துணுக்குவது போன்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. எங்களுடைய மூக்கையோ எங்களுடைய வாயையோ எங்களுடைய கண்ணையோ எமது கைகளின் உட்புறங்களால் பிடிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சுகாதார ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அது சுகாதார ஏற்பாடுகள் என்று சொன்னாலும் அதுவும் இஸ்லாம் தான். இஸ்லாம் அதனை சொல்லி இருக்கிறது. எதுவெல்லாம் மனிதனுக்கு நோயை கொண்டு வருமோ அவற்றை தவிர்த்து நடப்பது என்பது இஸ்லாமிய விஷயம் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது முதலாவது விஷயம். ஏன் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கவனையினம், மக்கள் கவனையினமாக இருப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இப்படியெல்லாம் தற்காப்போடு மிகவும் கவனமாக இருந்தும் கூட சிலருக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம். ஏழுமான வரைக்கும் நாங்கள் தற்காப்பு முயற்சிகளிலே இந்த பிரிகாஷனிலே நாங்கள் ஈடுபடுவோம், நாங்கள் பிரிவென்ஷனிலே ஈடுபடுவோம், அப்படி இருந்தும் நோய் வருகிறது என்றால் அது அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. அப்படியாக நோய் வந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? அப்படியானவர்கள் தற்போது கோவிட்னால பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் மிகவும் சாலிஹானவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவிகள் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தொற்று நோயை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், ஜஅலஹுல்லாஹு ரஹ்மத்தல் லில் முஃமினீன், அந்த நோயை பொறுத்தவரையில் அது மூமின்களுக்கு ஒரு அருளாகத்தான் வருகிறது என்று சொன்னார்கள். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, அவர்களுடைய தரஜாவை அதிகரிப்பதற்கு, அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு, அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரிப்பதற்காகத்தான் அந்த நோயை அல்லாஹு தஆலா இந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கிறான். எனவே இந்த கோவிட்டினால் நல்ல மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் அப்படி நடந்தார்கள் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு நோவு வந்து, ஒரு மனக்கவலை வந்து, ஒரு நோய் வந்தாலும் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவனுக்கு முன்னுக்குத்தினாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தொற்று நோய் வருகிறது, இவன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கிறான். ஏன்? மற்றவர்களுக்கு பரப்பிவிடக் கூடாது என்பதற்காக. இப்போது அவன் வீட்டிலே இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறான், அல்லாஹு தஆலாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்திருக்கிறான், அல்லாஹு தஆலா அவனுக்கு தந்ததை தவிர வேறு எதுவும் அவனை பீடிக்க மாட்டாது என்ற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஷஹீதுடைய கூலியை அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் வஃபாத்தானால் என்ன, வஃபாத்தாக விட்டால் என்ன, அந்த நோயின் காரணமாக அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது, பெரிய உடலிலே ஒரு வலி வருகிறது, அவன் மனதிலே கவலை வருகிறது, சில நேரங்களில் அவன் வஃபாத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொண்டு தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு கோவிட் வந்து அதன் மூலமாக அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த மனிதனை பார்த்து நாங்கள் அவன் பாவி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அபூபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய போராளியாக இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்திலே இருந்த தொற்று நோயின் காரணமாகத்தான் வஃபாத்தானார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்கள் பாவி என்பது அல்ல. அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமானவர்களை அந்த வகையில் சோதித்து தன்பால் அழைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கோவிட் என்பது சிலருக்கு வருகின்ற பொழுது அது அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக, அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரிப்பதாக அமையும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே ஏன் ஏற்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். கோவிட்டின் காரணமாக சுமார் 42 லட்சம் பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். 20 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த கடுமையான நோய் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை, அதற்கு பின்புலம் இல்லாமல் இல்லை. அல்லாஹு தஆலா ஒரு நோக்கத்தோடு தான் அதனை ஏற்படுத்துகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தை கண் திறந்து நாங்கள் பார்ப்போம், உலகத்திலே நடக்கக்கூடிய அட்டூழியங்களை நாங்கள் பார்ப்போம், உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த பூமி தாங்குமா, அல்லாஹ் தஆலா பொறுப்பானா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பூமியிலே அத்துணியங்களும் அநியாயங்களும் தலைவிரித்து ஆடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரே நேரத்திலே நல்லடியார்களுக்கு இப்படியான கோவிட் போன்ற இந்த நோய்கள் அருளாக ஷஹாதத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைகின்ற அதே நேரத்திலே இன்னும் சிலருக்கு தண்டனையாக அதாவாக அமைகின்றன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆயிஷா நாயகி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலே அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லா, இந்த தொற்று நோயை பற்றி, இந்த கொலராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அன்னஹு கான அதாபன் யபஅதுல்லாஹு அலாமியஷா, தான் நாடியவர்களுக்கு அதனை ஒரு தண்டனையாக அனுப்புகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே என்ன பாவம் நடக்கவில்லை? உலகத்துக்கு எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாவத்தை எதிர்த்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹோமோசெக்சுவலிட்டியை எதிர்த்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை எதிர்த்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திலே இருந்த பிழையான நம்பிக்கை கோட்பாடுகளை எதிர்த்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிலே இருந்த அராஜகத்தை ஒழிப்பதற்காக, பொருளாதார சுரண்டல்களை ஒழிப்பதற்காக வழிபாடுபட்டார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமாரும் அந்த காலத்திலே இருந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களை எதிர்ப்பதற்காக வழி உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலும் எல்லா தீமைகளுடைய மொத்த வடிவமாக காணப்படுகிறது. திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் பாவம், பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் பாவம். இந்த ஒரு மாதத்திற்குள் இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் சுமார் 17,500 இந்த போனோகிராபி எனப்படுகின்ற சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆபாசமான காட்சிகளை பதிவேற்றியவர்கள் இருக்கிறார்கள் என்று நேற்றைய செய்தி அறிக்கையிலே நாங்கள் பார்த்தோம். உலகம் இவ்வளவு அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியிருந்தும் இந்த கண் நெஞ்சம் பிடித்தவர்களுடைய நெஞ்சங்கள் இன்னும் உருகவில்லையா? இன்னும் அல்லாஹு தஆலாவை பற்றிய அந்த பயம் வரவில்லையா? கண் முன்னே பார்க்கின்றோம் எத்தனையோ ஜனாதாக்களை, எத்தனையோ ஜனாதாக்கள் கபன் செய்யப்பட முடியாத சூழ்நிலையிலே, கபன் செய்யப்பட முடியாத சூழ்நிலையிலே, அதே நேரம் குறிப்பாட்ட முடியாத சூழ்நிலையிலே பொறுத்தினிலே கொண்டு வந்து அடக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கவில்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் சீனாவிலே வெள்ளம், ஜெர்மனியிலே வெள்ளம், நடுக்கம். இன்று அமெரிக்காவிலே, இன்றைய காலை செய்தி, அமெரிக்காவிலே மிக பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே ஒரு செய்தியை சொல்லுகிறான், மக்களே, உங்களுடைய விஞ்ஞானம் எவ்வளவும் வளர்ந்திருக்கலாம், உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவும் வளர்ந்திருக்கலாம், நீங்கள் மனிதர்களாக உலகத்திலே இல்லையே, எனவே என்னுடைய சக்தியை நான் காட்டுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா எத்தனையோ வடிவங்களிலே இவற்றை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமி ஹத்தா யுஅலினு பிஹா இல்லா அம்மத்ஹுமுல் அவ்ஜா வத்தவாஹீன் அல்லதீ லம் தகுன் ஃபீ அஸ்லாபிஹிம். எந்த சமுதாயத்திலே மானக்கேடான பாவமான காரியங்கள் பகிரங்கமாக செய்யப்படுகிறதோ அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா மிக மோசமான நோய்கள், தொற்று நோய்களை, இதற்கு முன்னால் கேள்விப்பட்டில்லாத தொற்று நோய்களை கொண்டு அவர்கள் அனைவரையும் பாதிப்பான் என்று அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் கண்டுமில்லை கேட்டுமில்லை இப்படியான நோய்களை. எய்ட்ஸ் என்ற நோயை நாங்கள் எப்போது கேள்விப்பட்டோம்? எய்ட்ஸ் ஏன் வருகிறது? அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஏற்பாட்டை மீறி மனிதன் தன்னுடைய பாலியல் உணர்வை தீர்த்து கொள்ளப் போகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா சவா கருதினான், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இதற்கு மருந்தை கொண்டு வாருங்கள் என்று. இதுவரைக்கும் மருந்தில்லாத ஒரு நோயாக எய்ட்ஸ் மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, நாம் மீன்பரிசீலனை செய்து பார்ப்போம், நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், நாங்கள் வந்த பாதையை சற்று பார்ப்போம். இன்னும் அடக்குமுறை இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லதொரு உதாரணம் தான் 1918 1918 முதல் 1920 வரைக்கும் இந்த உலகத்தை ஆட்டி படைத்த மிக முக்கியமான ஒரு தொற்று நோய் தான் ஸ்பானிஷ் புளூ எனப்படுவது. ஸ்பானிஷ் புளூ எனப்படக்கூடிய மிக பயங்கரமான தொற்று நோய். உலக மகாயுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே குறிப்பாக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தலைவிரித்தாடிய ஒரு முக்கியமான ஒரு நோய். அதன் காரணமாக சுமார் 5 கோடி பேர் இறந்து போனார்கள். 1000 பேர் இல்ல, 2000 பேர் இல்ல, 5 கோடி சிலர் சொல்கிறார்கள் 10 கோடி என்று. அந்த அளவு தூரம் ஏன் அது நடந்தது? இப்போது நீங்கள் இன்டர்நெட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தொகையினர் இறந்து போனார்கள் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக 20 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இறந்து போனார்கள். வரலாற்றை வாசித்து பாருங்கள். உலக மகா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த உலக மகா யுத்தம் நிறுத்தப்படுவதற்கு கூடாது ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நேரடியாகவே உலக மகா யுத்தம் ஏன் துவங்கப்பட்டது? அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள், கடைகளும் வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டன. மனிதன் அத்துமீறி மற்றவர்களுடைய உயிர்களை பறிப்பதற்காக தான் தயாரித்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் உலகத்திலே மற்ற மக்களை கொலை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே கூடுதலாக அந்த நாடுகளுக்குள் புகுந்து விளையாடிய அந்த படை வீரர்களுக்கு தான் அந்த ஸ்பெனிஷ் புரு எனப்படக்கூடிய அந்த நோய் வந்தது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, அல்லாஹாலா இந்த உலகத்திலே வானத்திலே இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அட்டகாசங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். பாவங்கள் மிகைத்து விட்டன, பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றன. வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகந்ததோடு வாழ்கிறார்கள், பெருமையோடு வாழ்கிறார்கள். எம்மை விட்டால் ஆட்கள் இல்லை என்று வாழ்கிறார்கள். யுத்தங்களை தூண்டுகிறார்கள், இனங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய யுத்தங்களை நீங்கள் எடுத்து பார்ப்போம். அந்த யுத்தங்களிலே ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்களுடைய ஆயுதங்களை அவர்கள் செய்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு யார் செய்து கொடுத்தார்கள்? இந்த மேற்கத்திய நாடுகளிலே இருக்கின்ற ஆயுத தொழிற்சாலைகளில் செய்யப்பட்ட ஆயுதங்கள். உலகத்தில் இருக்கின்ற எத்தனை கோடி பேருடைய உயிர்கள் குடிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய சட்டை சாக்கிற்கு பணம் வர வேண்டும் என்ற சுயநலமைகள் மனித சமுதாயத்தினுடைய எதிரிகளின் காரணமாக இந்த யுத்தங்கள் உலகத்திலே தூண்டப்படுகின்றன. இனங்களுக்கு இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த ஆர்ம்ஸ் மாஃபியா என்று சொல்வோம், இந்த ட்ரக்ஸ் மாஃபியா என்று சொல்வோம், இந்த மீடியா மாஃபியா என்று சொல்வோம், இப்படிப்பட்ட மாஃபியாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை கவ்விக்கொண்டிருக்கின்றன. மக்கள் அல்லோட கல்லோடப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், அறை முகாம்களிலே இருக்கிறார்கள். வறுமை தாண்டவம் ஆடுகிறது. ஊழலையும் லஞ்சத்தையும் பார்க்கிறோம். ரவீந்திரநாத் தாகூர் எனப்படக்கூடிய இந்திய நாட்டு சிந்தனையாளர் சொல்லி காட்டினார், மனிதன் பறவையை போன்று பறப்பதற்கு பழகிவிட்டான், மனிதன் மீனை போன்று நீந்துவதற்கு பழகிவிட்டான், ஆனால் பூமியிலே மனிதனை போன்று வாழ்வதற்கு அவனால் முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள். உண்மையாகவே அப்படித்தான். வெளிப்படையிலே எத்தனையோ வகையான அழகான காட்சிகள் காணப்படுகின்றன. அப்படியான அந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பயணங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான பாவங்கள் இந்த உலகத்திலே கோலோச்சுகின்ற பொழுது, தாண்டவம் ஆடுகின்ற பொழுது, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுக்க மாட்டான். இந்த பூமியிலே அதனை இந்த கொலோராவாக, டைரியாவாக, அதே நேரம் இந்த கோவிடாக, அதே போன்று பூகம்பமாக, மற்றும் உண்டான பிரச்சனைகளாக அவன் வெளிப்படுத்துவான். இந்த உலகத்திலே அவனுடைய அடியார்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கட்டத்திலும் நாம் 5 வேளை தொழுகையை நேரத்துக்கு தொழுகின்றோமா? நாம் எவ்வளவு தூரம் திக்ர் செய்து அல்லாஹு தஆலாவை நெருங்குகின்றோம்? எவ்வளவு தூரம் இஸ்திஃபார் செய்கின்றோம்? எங்களிலே எத்தனை பேர் இன்றைய தினம் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை நாங்கள் தொழுவோம்? நாங்கள் எந்தளவு தூரம் எங்களுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்தோம்? நாம் எந்தளவு தூரம் மார்க்கத்தை நோக்கி மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம்? ஷைத்தானுடைய அந்த வலையிலிருந்து தூரமாகுவதற்கு என்ன முயற்சிகளை நாங்கள் செய்தோம்? எமது முஸ்லிம் வீடுகளிலே நாம் மற்றவர்களுடைய வீடுகளை பற்றி இங்கு சொல்லவில்லை. எத்தனையோ வீடுகள் இன்னும் சினிமா கொட்டகைகளாக இல்லையா? சீரியல்களை இன்னும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லையா? எமது வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே இன்னும் அநீதியும் அக்கிரமும், இன்னும் லஞ்சமும் ஊழலும், பொய்யும் புரட்டும் கலப்படமும் இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த விஷயத்திலே திரும்பி பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். எந்த நேரத்தில் யாருக்கு கோவிட் வரும் என்று சொல்ல முடியாது. அவளுடைய ஜனாசாவுக்கு என்ன நடக்கும் கடைசியாக என்று சொல்ல முடியாது. எந்த நிமிஷமும் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி சொல்லுகிறேன். நாங்கள் கோவிடிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்கிறோம். கட்டாயமாக அணிய வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும். ஆனால் எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய பாவமான காரியங்களை தடுப்பதற்கு என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? மாஸ்க் அணிகின்ற பொழுது எங்களுடைய கிருமிகள் மற்றவர்களுக்கு போய்விடக் கூடாது, மற்றவர்களுடைய கிருமிகள் எனது உடம்புக்குள் வரக்கூடாது. ஆனால் இதே வாயினால் நாம் எத்தனை பேர் புறம் பேசுகிறோம், பொய் சொல்லுகிறோம், மற்றவர்களை மூட்டி விடுகின்றோம், போய் சொல்லுகிறோம், அபாண்ட சுமத்துகின்றோம். எமது தனிப்பட்ட வாசிக்காக வேண்டி எத்தனையோ பேரை நாங்கள் மூட்டி விடுகின்றோமே. இந்த மாஸ்க் அணுகின்ற இந்த பழக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? உனது வாய்க்கு நீ மாஸ்க் அணிகின்ற பொழுது உனது வாயினால் வெளிப்படக்கூடிய பாவங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று சொல்கிறார். வெளியே செல்லுகின்ற பொழுது எல்லோருடைய கையிலும் சானிடைசர் இருக்கிறது. மாஷா அல்லாஹ், நல்ல வேலை. ஆனால் அந்த கையிலே கிருமி வந்து தொற்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சானிடைசர்களை பூசிக் கொள்கிறோம். ஆனால் எமது கையை நாங்கள் கழுவிக் கொள்கின்ற அதே நேரத்தில் மற்றவர்களுடைய உரிமைகளை எமது கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். எமது கைகள் இரத்தம் தோய்ந்த கைகளாக இருக்கின்றன. எமது என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்து மக்கள் சகோதரர்களே, மற்றவர்களுடைய காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பறிக்கிறோம், குடும்பங்களை சிதைக்கிறோம், இரண்டு நண்பர்களுக்கு இடையிலான உறவுகளை பகைக்க செய்கிறோம். இதே கையினால் இதே வாயினால் உலகத்து லாபங்களுக்காக பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பதவி ஒன்றிலே தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் போடுகின்ற கூத்துக்கள், நாம் ஆடுகின்ற ஆட்டங்கள் இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹு தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோசியல் டிஸ்டன்ஸை பத்தி பேசுகிறோம். கிருமி தொட்டிலே நாங்கள் சிக்கிவிடக் கூடாததாக வேண்டி சோசியல் டிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது. ஆனால் பாவியிடமிருந்து எங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கோம்? எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த கோவிட்டிலே இருந்து பாதுகாப்பதற்கு இரண்டு வேலைகளை செய்ய வேண்டும். முதலாவது இந்த சுகாதார ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இரண்டாவது பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தமது மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, மறுமை நாள் இருக்கிறது, இந்த உலகத்திலிருந்து நான் பிரிந்து செல்கின்ற பொழுது யாருக்கும் அநியாயம் இழைக்காமல் போக வேண்டும், யாருக்கும் கடனாக இருக்கின்ற நிலையில் போகக்கூடாது, யாருடைய சொத்துக்களையும் அபகரித்த நிலையில் போகக்கூடாது, யாருடைய மனதையும் குழப்பிய நிலையில் நான் போகக்கூடாது. நான் உயிர் பிரிகின்ற பொழுது கோவிடினால் உயிர் பிரிந்ததா விபத்தினால் உயிர் பிரிந்ததா என்பது அல்ல முக்கியம். காத்துமா என்றால் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் கலிமாவோடு இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் இறுதிக்கட்டம் நஃசுல் முத்துமாயின்னா எனப்படக்கூடிய அமைதி அடைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் சொல்ல வேண்டும், இந்த மனிதன் நல்ல மனிதன், எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு சாட்சியம் சொல்லி எங்களை எல்லாம் அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த ஹுஸ்னுல் காத்திமா, இறுதியான நல்ல முடிவாக இருக்க முடியும். அந்த மனிதன் எக்ஸிடென்ட்டிலே இறக்கலாம், அந்த மனிதன் கோவிட்டிலே இறக்கலாம், அந்த மனிதன் பயங்கரமான வேறொரு நோயினால் இறக்கலாம். அதனை வைத்து அவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்ல முடியாது. அவன் இறக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே இருந்த ஈமானைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். இன்னமன் அஅமாலு பில் கவாதீர், கடைசி முடிவை வைத்துத்தான் செயல்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து எப்படி வபாத்தானார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரி வந்து அவர்களுடைய வயிற்றிலே ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு கத்தியால் குத்துகிறான், உடல்கள் வெளியே வருகின்றன, அதன் காரணமாக அவர்கள் வபாத்தாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி முடிவு பிழையானது என்று முடிவுக்கு வருவதா? நிச்சயமாக அப்படி அல்ல. அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வபாத்து சாதாரணமாக அமையவில்லை. ஆனால் அல்லாஹ்வுத்தாலா பெரியவன், அவன் அவர்களை பொருந்தி கொண்ட நிலையில் தான் அவர்களை எடுத்திருப்பான். எனவே எப்படி மௌத்து வருகிறது என்பது முக்கியமல்ல, மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே ஈமானோடு மௌத்தானோமா, முஸ்லிம்களாக மௌத்தானோமா, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் கொடுத்து விட்டுத்தான் மௌத்தானோமா என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மீண்டும் வலியுறுத்துகிறோம், வாய்க்கு நாங்கள் மாஸ்க் போடுவோம், மூக்குக்கு நாங்கள் மாஸ்க் போடுவோம், ஆனால் எங்களுடைய வாயினால் பாவங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்வோம். எனவே மாஸ்க் போடுவதனால் மாத்திரம் கோவிடை ஒழிக்க முடியாது. கோவிட் ஒழிக்கப்பட வேண்டுமா? வாயினால் வரக்கூடிய பாவங்களையும் இல்லாமலாக்க வேண்டும். கோவிட் ஒழிக்கப்பட வேண்டுமா? சானிடைசர் போட்டால் மாத்திரம் கோவிட் ஒழிய மாட்டாது. கையினால் செய்யப்படக்கூடிய பாவங்களையும் நாங்கள் நிறுத்த வேண்டும். சோசியல் டிஸ்டன்ஸினால் மாத்திரம் கோவிட் ஒழிய மாட்டாது. இதுதான் இஸ்லாமிய பார்வை. எனவே கோவிடை ஒழிப்பதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது சுத்தம், சுகாதாரம். அதே நேரத்தில் இந்த சுகாதார அதிகாரிகள் சொல்லுகின்ற ஏற்பாடுகளை பின்பற்றுவது. இரண்டாவது பாவங்களை தவிர்த்து அல்லாஹு தஆலாவை நெருங்கி ஷைத்தானிடமிருந்து தூரமாகுவது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த இக்கட்டான கட்டத்திலே நாம் அல்லாஹு தஆலாவை நோக்கி மீள வேண்டும், பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த நேரத்தில் எங்களுடைய உயிர்களை வாங்குவான் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இறுதியாக இந்த கோவிட் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்க வேண்டும். நாம் அடிக்கடி இப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலே உன்னுடைய பள்ளி வாயிலுக்கு வந்து அமர்ந்து உன்னிடத்திலே கையேந்துகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய சிறு சிறு அமல்கள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தை பீடித்திருக்கின்ற இந்த முசீபத்திலிருந்து இந்த உலகத்தை நீ பாதுகாப்பாயா. யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனநிலைகளை நீ விலகச் செய்வாயாக. அவருடைய உள்ளத்திலே பயத்தை, அச்சத்தை உண்டு பண்ணுவாயாக. மௌத்தை பற்றிய அச்சத்தை, கியாமத்திலே விசாரணை இருக்கிறது என்ற அந்த அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே உண்டு பண்ணுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தாய் தகப்பர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய மனதிலே நிம்மதியை தருவாயாக. அச்சத்திலிருந்து பாதுகாப்பாயாக, பயத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த பகுதியினால் இருந்து போனார்களோ அவர்களை ஷஹீதுகளாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன்.